தூக்கமிடும் தருநீர் உறுதியாக தள்ளறி அன்படும் தொடர்பூட்டி இடைப்படுத்து. தருகன் பாசு கள்ளவினை பசுபோது கவலமிட களி துண்டு கருணையினும் வெள்ளமதம் பொழி சித்தி வழித்திறனைந்து ஒருவி நிகழ்த்தீர்ப்பான். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி அழிமிசைகள் மிதப்பில் அணைந்து மீறான் அடிபோற்றி வழி திருநாவலூர் ஒன்றொன்றன் பதம் போற்றி ஒழிமலி திருவாதூர் திருத்தாள் போற்றி தொல்லை இரும்பிறவி சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். பெண்ணாடுடைய சிவனே போற்றி நாட்டவர் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைகை மலையானே போற்றி போற்றி.
எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கக்கூடிய அடியார் திருக்குட்டமாக உங்களுடைய உன்னார் திருக்கடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கம் தெரிவித்துக் கொண்டு மார்கழி திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விழாவானது மகான் ஸ்ரீ முருகத்துசாமியுடைய திருமணத்திலே 53வது ஆண்டு மிக பெரும் சிறப்புமாக எல்லாமல்ல ஆடல் வல்லாருடைய திருவருளினாலும் பணிவாசக பெருமானுடைய குருவருளினாலும் இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து 30 நாட்கள் ஒரு திருவாசக ஞான வேள்வியாக இதை எடுத்துக்கொண்டு நாம் செய்வதற்கு எல்லாமல்ல ஆடல் வல்லாருடைய திருவருளும் மணிவாசக பெருமானுடைய குருவருளும் சேர்ந்து நிற்கும் என்பதாக அமைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இந்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி ஆகிய இந்த மிக அற்புதமான இந்த வேள்வியை 53 ஆண்டுகளும் தொடர்ந்து செய்து வருகின்ற இந்த திருக்கோயில் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொண்டு குறிப்பாக டாக்டர் ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும் செவ்வூர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லக்கூடிய இந்த நிலையானது நாம் ஒரு வேள்வியாக இதை தொடங்க வேண்டும். வேள்வி என்பதாக சொல்லுகின்ற பொழுது இது யாகம் நடத்தி செய்கின்ற வேள்வியாக அல்லாமல் ஞான வேள்வியாக உள்ளத்திலே இதை தொடங்கி ஞானமாக இதை தொடங்க வேண்டும் என்பது சான்றோர்கள் நெறி. 12 திருமுறைகள் சைவத்திலே மிகுந்து போற்றப்படுகின்ற நிலை. அதிலே முதல் 3 திருமுறைகள் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அறிவித்தது. முதல் 3 திருமுறை 4, 5, 6 திருநாவுக்கரசர், 7வது திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள், 8வது திருமுறையாக விளங்குவது திருவாசகமும் திருக்கோவையாகும், 9வது திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு என்று சொல்லக்கூடிய 9வது, 10வது திருமுறை ஞான நூலாக விளங்குகின்ற திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய திருமூலத்தேவநாயனார் அருள் செய்த திருமந்திரம், 11வது திருமுறை 11 நல் அருள் ஆசிரியர்கள், அதிலே முதல் ஆசிரியராக அந்த நூலை இயற்றியது சிவபெருமான் திரு ஆலவுடையார் என்று சொல்லக்கூடிய அவர், காரைக்கால் அம்மையார் பட்டினத்தார் போன்ற நக்கீரதேவநாயனார் இவர்கள் எல்லாம் அருள் செய்த நூல்களை தொகுத்து 11வது திருமுறை என்பதாக, 12வது திருமுறை இந்த திருமுறைகள் எல்லாம் தோன்றிய வரலாற்றினை சொல்லுகின்ற ஒரு வரலாற்று நூலாக அமைந்திருப்பது பெரிய புராணம். பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர் புராணம் ஒரு வரலாற்று நூல். ஆக வரலாற்று நூலாக அமைந்து தெய்வ சேக்கிழார் பெருமான் 12வது திருமுறையாக இந்த திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லக்கூடிய பெரிய புராணத்தை அருளி செய்தார். ஆக 8வது திருமுறை என்பதாக வைத்து எண்ணி போற்றப்படுவது திருவாசகமும் திருக்கோவையாகும். 8வது திருமுறை இறைவனை சென்று அடைவதற்கு 2 படிமுறைகள் என்பதாக சைவம் காட்டியது. மற்ற சமயங்களுக்கும் சைவத்திற்கும் மிகுந்த வேறுபாடு உண்டு. சைவம் என்பதாக சொல்லுகின்ற இந்த சைவத்தினுடைய கொள்கைகளும் சைவத்தினுடைய சிறப்பும் எண்ணி எண்ணி நாம் வியப்பதற்குரிய நிலையிலே, மற்றைய சமயங்களை காட்டிலும் எந்த வகையிலே இது எந்த நிலையிலே பிரம்மாண்டமாக நிற்கின்றது என்பதாக பார்த்து எத்தனையோ வெளிநாட்டு அறிஞர்கள் எல்லாம் வியக்கின்ற அளவிற்கு அமைந்தது. சைவம் நெறி என்பதாக காட்டுகின்ற பொழுது இறைவனை சென்று அடைவதற்கு என்பதாக சொன்னால், இறைவனை சென்று அடைவதற்கு இரண்டு நெறியை காட்டுகின்றது. ஒன்று, முதல்ல இறைவனை பற்றிய ஒரு ஆசையை தூண்ட வேண்டும். இறைவன் கிட்ட வரணும், இறைவன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த இறைவனை போய் இந்த இறைவனிடத்துல போனா ஏதோ கிடைக்கும் என்பதாக ஒரு முதலிலே ஒரு ஆர்வத்தை தூண்ட வேண்டும். இந்த இறைவன் இடத்திலே நீங்கள் சென்றீர்கள் என்பதாக சொன்னால், இவன் உங்களுக்கு பொருளை கொடுப்பான், பொன்னை கொடுப்பான், எல்லாவற்றையும் கொடுப்பான் என்பதாக ஒரு நிலை, ஒரு வழிபாடு, ஒரு தொடக்க நிலையாக அமைந்திருப்பது இதுதான் தொடக்க நிலை. இந்த இறைவன் போனா இது கொடுப்பார், இவர்கிட்ட போனா இது கொடுப்பார், அவர்கிட்ட போனா அது கொடுப்பார். சிவபெருமான் கிட்ட போனீங்கன்னா எல்லாமே கொடுப்பார். மித்தவங்க கிட்ட போனீங்கன்னா அவங்க அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பவர் இருக்கோ அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் அவங்க அதை கொடுக்க முடியும். ஆனால் சிவபெருமான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். இவர் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவர் சிவம். அப்ப சிவபெருமான் போய் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய், வேண்ட முழுதும் தருவோய். அப்ப சிவபெருமான் கிட்ட போய் நீங்கள் சிவபெருமான் இடத்திலே எதை வேண்டுமானாலும் கேட்டுப் பெறலாம், எது வேண்டுமானாலும். சிவபெருமான் வந்து இது நல்லது இல்ல இது கெட்டது என்பதாக அவர் பிரிச்சுட்டு இருக்க மாட்டார். நான் போய் சிவபெருமான் கிட்ட இது வேண்டும் இது வேண்டும் இது வேண்டும்னு ரொம்ப அவரை தொல்ல பண்ணி நின்றுட்டு இருந்தேன்னு சொன்னா கொடுத்துருவார். ஆனா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் வாங்கினது சரியான பொருளா இல்லையா அப்படின்னு. முதல்ல அதுக்குரிய ஒரு பக்குவம் வரும், அதுதான் முதல் நிலை. இப்ப பாத்தீங்கன்னா குழந்தையே இல்லை, குழந்தை மகப்பேறவே இல்லை என்பதாக சொல்லி கோயில் கோயிலா சுத்துவான். இப்படி சுத்தி 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 கடைசியில இறைவனிடத்துல நாள்தோறும் முறையீடு, இந்த குழந்தை இல்லை குழந்தை இல்லை, தவமா தவம் இருந்து கடைசியில சிவபெருமான் சரி வச்சுக்கொண்டு கொடுத்துருவாரு. இப்படி தவமா இருந்துதான் குழந்தை பெற்றது. நாங்களும் ஆபீஸ்ல இருந்து வரும்போது மனைவி முகத்தை இப்படி வச்சுட்டு இருப்பாங்க, அதுக்கு வாரியாசாமிகள் சொல்லுவார் வாழைப்பூ மாதிரி முகம் இருக்குங்க. இந்த பூலையே வாழைப்பூ விரியவே விரியாது, இப்படியே இருக்கும் வாழைப்பூ. அந்த மாதிரி வாழைப்பூ மாதிரி வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்க. ஏன் என்ன அப்படின்னா, இல்ல இல்ல நான் மத்தியானம் சாப்பிட்டு இருக்கும்போது உங்க அம்மா உத்து உத்து பாக்குறாங்க, உத்து உத்து பாக்குறதுனால எனக்கு வயிற்று வலி வந்துருச்சு. உடனே அம்மா கூப்பிட்டாங்க, ஏமா பொண்டாட்டி சாப்பிடும்போது நீ என்ன உத்து உத்து பாக்குறியாமே அப்படின்னு சொல்லி எட்டி உதச்சி சூக்கால உதச்சி கொண்டு போய் திண்ணையில கொண்டு போய் போடுறான். தவமாய் தவம் இருந்து பெற்ற கோயில் கோயிலா போய் குழந்தை வேணும் வேணும் வேணும்னு கேட்டதுதான். கேட்ட ஒன்று கடைசியில எப்படி விளைகின்றதுன்னா அதுவே துன்பமாக விளைகின்றது. அப்ப ஒரு ஒரு பக்குவம் வருது, வாங்குறோம் அதனால துன்பம் வருகின்றது, வாங்குறோம் அதனால துன்பம் வருகின்றது, வாங்குற பொருள் தான் நிறைவா இருக்கான்னா நிறைவா இல்ல. போய் நிக்கிறோம் நல்லா பரீட்சையில பாஸ் ஆகணும்னு நிக்கிறோம், பேச்சு பாஸ் ஆனதுக்கு அப்புறம் முடிஞ்சு போச்சா, அதுக்கப்புறம் அடுத்தது நல்ல வேலையா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த தடவை வரா, நல்ல வேலையா கிடைச்சா முடிஞ்சு போச்சா, அடுத்தது நல்ல மனைவியா கிடைக்கணுங்கிறா, நல்ல மனைவியா கேட்டா அதோட முடிஞ்சு போச்சா வாழ்க்கையினுடைய அந்த இன்பமும் வாழ்க்கையினுடைய ஒரு நிறைவு தோன்றுகின்றதா அப்படின்னு பார்த்தா இல்ல. சரி, அதுக்கப்புறம் மனைவிக்கு அப்புறம் அந்த குழந்தை, குழந்தைக்கு அப்புறம் குழந்தைக்கு படிப்பு, குழந்தைக்கு இப்படியே போகுது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. அப்ப போய் வாங்கிட்டு வர்றதெல்லாம் நமக்கு இது தேவை இது தேவை என்பதாக சொல்லி வாங்கிக் கொண்டு வருவது எல்லாம் இன்பத்தையும் கொடுப்பார். அப்படி இந்த உலகத்திலே இன்பங்கள் எது வேண்டுமானாலும் எத்தனை வகையான இன்பங்கள் இருந்தாலும் இந்த உலக இன்பங்களை வாரி 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 கொடுத்து அதிலே ஒரு துவர்ப்பு ஏற்பட்டு ஒரு துவர்ப்பு ஏற்படும். எந்த ஒரு வாழ்க்கை ஒரு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா அந்த சாப்பாட்டுல ஒரு நாளைக்கு அதுலயே ஒரு நல்ல சாப்பாடு தான், ஆனா அந்த சாப்பாட்டுக்கு மேல ஒரு வெறுப்பு வரும். வேணா இன்னைக்கு இது வேணாம், இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான சாப்பாடா சாப்பிடணும், ஒரே ஒரு ரசம் மட்டும் வச்சு சாப்பிடலாம். ஏன் இவ்வளவு தூரம் விருந்து மாதிரி சாப்பிட்டுட்டே இருந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு சொன்னா கடைசியில அது மேல ஒரு வெறுப்பு வரும். குழந்தை பாத்தீங்கன்னு சொன்னா தாய்ப்பால் நிறுத்தறதுக்கு அவ படுற பாடு பயங்கர பாடா இருக்கும். குழந்தை தாய்ப்பால் நிறுத்தறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன பண்ணுவா, குழந்தை தாய்ப்பால் ஒரு ஒரு வருடமோ ஒன்றரை வருடமோ அதற்கு அப்புறம் அது தாய்ப்பால் மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருந்தா பார்த்தா வேற வகையான உணவுகளை நாடி அது செல்லணும். காய்கறி சாப்பாடு இப்படி போனாதான் அதனுடைய வளர்ச்சி இருக்கும். ஆனா தாய்ப்பாலேயே அது இருந்துட்டு இருக்கிறோம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா வேப்பண்ணையை தரணும். வேப்பண்ணையை தரவுனே இந்த குழந்தை என்ன பண்ணும், அது கசக்குது அப்படின்னு சொல்லி விட்டு அப்படி விட்டதுக்கு அப்புறம் இதை விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும், இன்னொன்னு இருக்கும் அதை பிடிச்சிக்கும். அப்ப இது விட்டது உடனே என்ன ஆகும், அந்த பக்கம் உணவு சாப்பாடு அந்த பக்கம் நாட்டம் செல்ல வேண்டும் என்பதற்காக இதிலே ஒரு துவர்ப்பு ஏற்படுத்தி அது அந்த பக்கம் திரும்பி வருவதை போல உலக இன்பங்கள் என்று சொல்ல இந்த உலக இன்பங்களை நாடி நாடி பெற்று 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 ஆகா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்பதாக சொல்லி அதிலே ஒரு துவர்ப்பு ஏற்பட வேண்டுகின்ற வரையிலும் அதை கொடுப்பார். ஏன்னா அதுவரையிலும் இது அதுதான் உண்மை இதுதான் உண்மை என்பதாக எடுத்துக்கொண்டிருக்கும். அப்ப திருவாசகம் என்று சொல்லக்கூடிய ஞான நூல் அனுபவ நூல் ஒரு அற்புதமான ஒரு கருத்தை இந்த இடத்திலே இது எடுத்து வைக்கிறது. இது அனுபவம் என்கின்ற நிலையிலே கடந்த நிலையாக நிற்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவ பொக்கிஷம். திருவாசகம் ஏதோ புத்தக வடிவில் இப்படி இருக்குது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா திருவாசகம் என்பது ஒரு ஞானமாகிய தேர் அப்படியே நம்ம கையில அப்படியே ஒரு அமிர்தமாக அமைந்து இந்த திருவாசகத்திலே அவர் மிக அற்புதமாக அவர் காட்டுவது எது என்பதாக சொன்னால் ஞான நிலையை காட்டுகின்றார். இறைவனிடத்துல போய் சிவபெருமான் இடத்துல போய் எனக்கு இது வேண்டும் எனக்கு அது வேண்டும் எனக்கு இதை கொடு எனக்கு அதை கொடு எனக்கு இதை கொடு என்பதாக எல்லாம் கேட்பது முதல் நிலை. ஆனால் மணிவாசக பெருமான் சொல்லுகின்றார் திருவாசகம் என்று சொல்லக்கூடிய இந்த திருவாசகம் ஒன்றே ஒன்றை மிக அற்புதமாக முதலில் இருந்து முடிவு வரையிலும் நிறுவுகின்ற ஒரு முக்கியமான கரு எது என்பதாக சொன்னால் திருவாசகத்திலே சிவபெருமான் இடத்துல போய் நீ வேண்ட போகின்றேன் என்பதாக சொல்லி ஒருத்தர் போனார். மணிவாசக பெருமான் வான்னு கூப்பிட்டார். என்ன எங்க போற, இல்ல திருப்பரந்துறை போகின்ற, திருப்பரந்துறையில இருக்கக்கூடிய பெருமானை வழிபடுவதற்காக. ஓ திருப்பரந்துறை போறியா, சுவாமி கிட்ட போய் என்ன வேண்ட போற, திருக்கோயில் வர்றவங்க கிட்ட நீங்க என்ன இறைவனிடத்துல என்ன நீங்கள் வேண்ட போகிறீங்கன்னு சொன்னா எல்லாரும் ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வந்திருப்போம். இது இதெல்லாம் சிவபெருமான் இடத்துல இது இதெல்லாம் நாம திருக்கோயிலுக்கு போகின்ற பொழுது பெற வேண்டும் என்பதாக சொல்லி. அப்ப மணிவாசக பெருமான் கேட்டாரா என்னென்ன எதை வேண்ட போறேன், இல்ல இல்ல இது மாதிரி ஒரு ஐந்தாறு லிஸ்ட் இருக்கு சிவபெருமான் இடத்துல போயிட்டு நான் இதெல்லாம் வேண்ட போகின்றேன் அப்படின்னு. ஏய் நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், என்ன நீ அதெல்லாம் விட்டுட்டு ஒன்னே ஒன்னு மட்டும் நீ வேண்டு, எங்க போனாலும் எந்த கோயில் போனாலும் எந்த இடத்துல போனாலும் நீ ஒன்றே ஒன்றை மட்டும் நீ பெருமான் இடத்திலே வேண்டிக் கொள் அப்படின்னாராம். என்ன அது, அதுதான் திருவாசகம். என்ன அது சொன்னார் மணிவாசக பெருமான் என்பதாக சொன்னால் மணிவாசக பெருமான் சொல்லிய ஒரே ஒரு அற்புதமான கருத்து சிவபெருமான் இடத்திலே போய் நீ இது வேண்டும் அது வேண்டும் என்பதாக வேண்டுவதை நிறுத்திவிட்டு சிவத்தின் இடத்திலே சிவத்தையே வேண்டு என்பதாக சொன்னது திருவாசகம். சிவபெருமான இடத்துல இதை வேண்டணும் அதை வேண்டணும் அதை கூடு இதை கூடுன்னு சொல்லிட்டு நீ தெரிஞ்சிட்டு இருந்தேனா உனக்கு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு இப்படிதான் வந்துட்டு இருக்குமே தவிர சிவபெருமான் இடத்துல போய் உன்னையே கொடு என்பதாக யார் கேட்கிறார்களோ அதுதான் உண்மையான பக்தியாக அமையும். அதுதான் அந்த பொருள் தான். இப்ப அவன் கிட்ட போய் நீங்க அதை கேட்டு அவன் கொடுத்துட்டான்னு சொன்னா அங்க ஸ்டாப் ஆகும் ஒரு
குழந்தை பெறா இல்ல, குழந்தை பெருக்க அப்புறம் ஒரு நிலை. இந்த இன்பங்களை எல்லாம் கேட்டு கேட்டுதான் வாங்கணும். ஆனா இந்த இன்பங்களினுடைய நிறைவு இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த இன்பமானது முழுமையான இன்பமாக இது நிறைவு செய்வது, ஆன்மாவை நிறைவு செய்யும் நிறைவான இன்பம் சிவமே. ஆக சிவத்தின் இடத்திலே சிவத்தையே வேண்டுதல் என்பது திருவாசகம். திருவாசகத்திலே எந்த இடத்திலே எங்கே எடுத்துக்கொண்டாலும் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் கேட்கவே மாட்டேன். எனக்கு என்ன வேணும்னா எனக்கு நீ வேணும். ஆக இந்த 30 நாட்களும் நம்ம என்ன கேட்க போறோம் பெருமான் இடத்திலே அப்படின்னு சொன்னா, திருவாசகத்தின் வழியாக பெருமானே சிவமே உன்னை எங்களுக்கு கொடு என்பதுதான் இந்த ஞான வேள்வியினுடைய குறிக்கோளாக இருக்கும். ஞான வேள்வியினுடைய குறிக்கோள் என்ன என்பதாக சொன்னால், சிவத்தின் இடத்திலே சிவத்தையே வேண்டி பெறுதல், சிவத்தின் இடத்தில் சிவத்தை வேண்டி பெறுதல் என்பதுதான் திருவாசகம். திருவாசகத்தினுடைய சிறப்புகளிலே முக்கியமான ஒரு சிறப்பு அதனுடைய ஒளி சிறப்பு. திருவாசகத்திற்கே உரிய ஒரு தனி தன்மை என்ன என்பதாக சொன்னால், அதனுடைய வைப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அதனுடைய ஒளி சிறப்பு. திருவாசகத்துக்கு பொருள் தெரிய வேணாம், திருவாசகத்தை கரைச்சி குடிக்க வேணாம். திருவாசகத்தினுடைய ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு அந்த பாடலை மீண்டும் மீண்டும் பாடுகின்ற பொழுது நமக்கும் ஒரு வகையான அனுபவம் ஏற்படும். கேட்கிறவங்களும் அந்த அனுபவத்திலே அவர்கள் ஈடுபடுவார்கள் என்பது சத்தியமான வாக்கு என்பதை பல அருளாளர்கள் நிறுவி இருக்கிறார்கள். அதுல ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லுகின்றேன். ரசிகமணி டிகேசி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர், ஐயாக்களா தெரியும் டிகேசி. ரசிகமணி டிகேசி ஐயா அவங்க ஒரு இலக்கிய மாநாடு நடந்தது மும்பையில். மும்பையில ஒரு இலக்கிய மாநாடு. இந்த இலக்கிய மாநாடு நாடெங்கும் உலகெங்கும் இருக்கக்கூடிய இலக்கியவாதிகள் சேர்கின்ற ஒரு மாநாடு. உலகெங்கும் இருக்கக்கூடிய இலக்கியவாதிகள் எல்லாம் சேர்ந்து அந்த மாநாட்டிலே அவரவர்களுடைய இலக்கியத்தை, அவரவர்கள் நாட்டிலே இருக்கக்கூடிய இலக்கியத்தை, அவர்களுடைய படைப்புகளை பற்றி பெருமையாக பேசுகின்ற ஒரு நிலை. அப்ப அந்த மாநாட்டில் வந்து ரசிகமணி டிகேசி ஐயா அவர்கள் நம்முடைய இந்து சமயம், இந்திய இந்து மதத்தினுடைய ஒரு அற்புதத்தையும் சைவ சமயத்தினுடைய சிறப்பையும் எல்லாம் பேசினார். மாநாடு முடிந்த பிறகு கீழே வந்து அப்படி வந்த அடியார்கள் எல்லாம் சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மாநாட்டிலே இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணி, இங்கிலாந்து நாடு, அந்த அம்மையார் பெயர் சோபியா வாடியா என்று சொல்லக்கூடிய அந்த அம்மையார் பெயர் சோபியா வாடியா, இங்கிலாந்து நாட்டு பெண்மணி. அந்த அம்மாவும் டிகேசி இருவரும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும் போது மிஸ்டர் டிகேசி, will you please recite me one poem in your so called திருமுறை, any one poem, can you please recite me for me request. டிகேசி திடீர்னு அவங்க அம்மா ஒரு போயம் கேட்ட உடனே என்ன போயத்தை சொல்றது என்ன சொல்றதுன்னு அப்படியே சடனா ஸ்கேன் ஆச்சு. அப்போ உடனே அவருக்கு சரி திருவாசகத்திலிருந்து ஒரு பாடலை எடுத்து சொல்லலாம் என்பதாக சொல்லி திருவாசகத்திலிருந்து ஒரு பாடலை எடுத்தார். அது திரு அம்மானை என்று சொல்லக்கூடிய திரு அம்மானை. அந்த திரு அம்மானையில 11வது பாடலை எடுத்து அந்த அம்மாவுக்கு சொன்னார். செவ்வார் முளைவங்கன் தென்னன் பெருந்துறையான் தப்பாமே தானடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையினான். செவ்வார் முளைவங்கன் தென்னன் பெருந்துறையான் தப்பாமே தானடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையினான். அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பா சடையப்பன் ஆனந்த வார்கடலில் ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தால் உள்ளிருக்கும் அப்பாலிங்கப்பாலை பாடுதுங்கான் அம்மானை. அற்புதமா அந்த பாட்டு பாடும். இந்த அம்மா சோபியா வாடியா கேட்டாங்க, கேட்ட உடனே
Mr. TKC,
will you please again recite this poem?
இவருக்கு டோட்டல் கன்ஃபியூஷன்.
ஒண்ணு, இந்த பாட்டு தமிழ்ல இருக்கு, இந்த பாட்டு தமிழ்ல இருக்கு, அந்த அம்மா தமிழ ஏபிசிடி கூட தெரியாது, ஆனா அவன் கூட தெரியாது தமிழ்ல. இவர் இந்த பாட்டை பாடுறாரு, இது திருவாசகம்னு தெரியாது, இது மணிவாசகர் பாடினாருன்னு தெரியாது. ஆனா இந்த அம்மா கேட்கிறாங்களா, எகைன் எகைன் திருப்பி திருப்பி இந்த பாடலை சொல்லு. ஒரு பாகவதர் பாடிட்டு இருந்தாரா, பாகவதர் பாடிட்டு இருக்கும் போது கீழே இருக்கிற ஒருத்தர் ஒன்ஸ் மோர் கேட்டு பாகவதற்கு, ஆகா நம்ம பாடுறதே இவங்க எவ்வளவு பிடிச்சிருக்கு, ஒன்ஸ் மோர் கேட்கறான்னு சொல்லி திருப்பி பாடினார். திருப்பி பாடின உடனே பாடி முடிஞ்ச உடனே திருப்பி கேட்டாரா, ஒன்ஸ் மோர். உடனே அந்த பாகவதர் என்ன இப்படி ஒரு அன்பா, இப்படி ஒரு நிலையா அப்படின்னு திருப்பி பாடினார். மூணாவது கீழே உட்கார்ந்துட்டு திருப்பி ஒன்ஸ் மோர். உடனே அந்த பாகவதர், என்னப்பா அவ்வளவு உனக்கு இந்த பாட்டுல ஈடுபாடு, அவ்வளவு நான் நல்லா பாடுறேன். இல்ல இல்ல, நீ பாடும்போது ஒரு தப்பு பண்ற, நீ ஏதாவது ஒரு சமயமாவது அந்த தப்பு இல்லாம நீ பாடுறியான்னு பாக்கிறதுக்குதான் நான் ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர்னு கேக்குறேன். அந்த மாதிரி இந்த அம்மா ஏதாவது ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர்னு கேட்டு திருப்பி திருப்பி இந்த பாடலை கேட்கிறாங்களே அப்படின்னு டிகேசிக்கு சந்தேகம் வந்துதான். டிகேசி திருப்பியும் பாடினார், அசைப்பா நீர் தலையில நீரை வைத்திருக்கிறார். அப்பு என்கின்ற நீர் ஆர் ஆர்ந்த நிறைந்த சடையப்பன், அப்பு ஆர் சடையப்பன், அதை அப்பார் சடையப்பன் ஆனந்த வார்கடல். இதுல இன்னொரு ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திரு அம்மானை இந்த பக்கம் பிரம்மா மேல போற கீழே திருமால் கீழே போற இவங்க ரெண்டு பேரும் மேலையும் கீழையும் போனது எதற்குன்னா இறைவனுடைய திருமுடியையும் திரு அடியையும் பார்க்கறது. அதான் முதல் பாடல்லையே அங்கேயே சொல்லுவார், செங்கன் நெடுமாறும் சென்றிடந்து காண்பறிய பொங்கு மலர்பாதம் உதலத்தே. அப்ப பிரம்மன் என்று சொல்லக்கூடிய அவனுக்கு முடிய நாடி போனா, கீழே திருமால் திருவடியை நாடி போனாரு. இப்ப ரெண்டு பேருக்கு கிடைச்சதான் சொன்னா ரெண்டு பேருக்கு கிடைக்கல. ஆனால் மணிவாசக பெருமான் சொல்றாரு, இவங்க ரெண்டு பேரும் தேடிட்டு போனாங்க, இவங்களுக்கு கிடைக்கல, ஆனா திருவாசகத்தை நாடி வந்தால் அப்பார் சடையப்பன் என்ற திருமுடியையும் ஆனந்த வார்களில் என்று சொல்லக்கூடிய திருவடியையும் நீங்கள் தரிசிக்கலாம். ஏனால் இங்கே மிகப்பெரிய நிலையிலே இருக்கக்கூடிய பெருமான் திருவாசகத்திலே சுருங்கி வந்து நமக்காக அருள் செய்யும் ஒரு நிலை என்பதை பூதலத்தே பொந்தருவி. அப்ப ஆதியும் அந்தமும் இல்லாத அருப்பெரும் சோதிதான். ஆனா திருவாசகத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா அவனுடைய ஆதியையும் அந்தத்தையும் இதுதான் என்பதாக எடுத்து வடித்து கொடுத்தது திருவாசகம். அப்படி சொல் என்கின்ற நிலையிலே, ஒளி என்கின்ற நிலையிலே, ஒளி சிறப்பு என்கின்ற நிலையிலே திருவாசகம் முதல் நிலையிலே அமைந்திருக்கும் என்பதற்கு டி கே சி ஐயா அவர்களுடைய அந்த குறிப்பு நீங்கள் மனதிலே பதிய வேண்டும். திருவாசகம் என்று சொல்லக்கூடிய இந்த திருவாசகத்தினுடைய நெறிகள் நான்கு. இதை நீங்க எல்லாரும் மனசுல பதிய வைக்கிறீங்களோ அல்லது பேப்பர் பேனால் பதிய வைக்கிறீங்களோ தெரியாது. பட் திருவாசகத்தினுடைய நெறி என்று சொல்லக்கூடிய அந்த நெறி நான்கினை உங்களுடைய உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். இந்த நெறி திருவாசக நெறி என்பதாக சான்றோர்கள் அமைத்துக் கொண்ட நிலை. திருவாசகத்தை வெறும் பாடல் என்கின்ற நிலையிலே அல்லாமல் திருவாசகத்தை பூசை அறையிலே வைத்து திருவாசகத்தையே வழிபடுகின்ற ஒரு சமயம், ஒரு மரபு இருக்கு. வேற எதையும் வைக்க மாட்டோம். திருவாசகத்தை வைத்து திருவாசகமே சிவம், திருவாசகமே திருவடி, திருவாசகமே தாழ் என்பதாக சொல்லி திருவாசகத்தையே பூசணை செய்து வழிபடுகின்ற மரபு இருந்தது சைவத்தில். பாத்துக்கலாம், திருவாசகத்தை மட்டும் வைத்து வழிபடுகின்ற மரபு சொன்னா வேறு எல்லாத்தையும் விட்டுருவாங்க, வேற எதுவும் தேவையில்லை. வெறும் திருவாசகம் மட்டுமே வைத்துக் கொண்டு திருவாசகத்தையே பூசணை செய்து ஞான பூசணை வழிபாடு என்கின்ற நிலையிலே திருவாசகத்தை பூசணை செய்து வழிபடுகின்ற மரபிலே நந்து நாம் இதை பார்த்துக் கொண்டிருக்கோம். அப்படி அவர்கள் காத்ததுதான் அந்த தவம் தான் நம்ம கையில இன்னைக்கு திருவாசகம் இருக்கு. அப்படி இந்த திருவாசகம் என்று சொல்லக்கூடிய திருவாசகத்திலே நான்கு நெறிகள் மிக மிக முக்கியமான நெறி திருவாசகத்தினுடைய இந்த நெறி. நீங்க திருவாசகத்தை எடுத்த உடனேயே இந்த நான்கும் நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்து இந்த அடிப்படையிலே திருவாசகத்திற்கு உள்ளே செல்ல வேண்டும். திருவாசகத்தினுடைய முதல் நெறி, திருவாசகம் காட்டுகின்ற முதல் நெறி, திருவாசகத்திலே மொத்தம் எத்தனை பாடல்கள் திருவாசகம், எத்தனை பாடல்கள் திருவாசகம், எத்தனை பாட்டு, 657 திருவாசகத்தில் மொத்தம் எத்தனை பாடல்கள், சரவணஞ்சம் பாடல்கள் 658 பாடல்கள் திருவாசகம். திருவாசகத்தில் முதல்ல மொத்தம் 658 பாடல்கள். திருவாசகத்திலே இருக்கக்கூடிய பாடல்களுடைய எண்ணிக்கை 658, 658. இன்னொரு கேள்வி, திருவாசகத்திலே பெண்களை மையமாக வைத்து மணிவாசக பெருமான் அருள் செய்த பதிகங்கள் எத்தனை, பெண்களை மையமாக வைத்து மணிவாசக பெருமான் அருள் செய்த பதிகங்கள் எத்தனை, எத்தனை, 2 மினிட்ஸ் டைம், எத்தனை பதி அவை யாவும், ஆ
சொன்னீங்க டோட்டல் 13. நீங்க சொன்ன கணக்கு 11 தான் வந்திருக்கு, மீதி 2. அன்னை 10, 10, அப்புறம் உயிர் 10, உயிர் 10, அதுக்கப்புறம் திரு தசாங்கம் சொல்லி திரு தசாங்கம் அமைச்சிருக்காங்க, அதுவும் பெண்ணை மையமாக வச்சுதான். மொத்தம் எத்தனை பாட்டுன்னா அதிகம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 12 பதிகங்கள் தனித்தன்மையாக இருக்கும். எத்தனைனா அதுல முதல் பதிகம் பெண்ணை மையமாக வைத்து ஆரம்பிக்கின்ற முதல் பதிகம் திருவம்பம். திருவம்பாவை திரு அம்மானை, 7 திருவம்பாவை, 8 திரு அம்மானை, 9 திருப்பர்சுன்னம், 10 திருக்கோத்தும்பி, 11 திருத்தெள்ளேனம், 12 திருச்சாழல், 13 பதிகம் திருப்பூவள்ளி, 16 உந்தியார், 15 திருத்தோள் நோக்கம், 16 திருப்பொன்னூசல், 17 அன்னைப்பத்து, 18 உயிர்பத்து. திரு தசாங்கம் என்று சொல்லக்கூடிய திருத்தசாங்கத்தையும் நீங்க எடுத்துக்கொண்டு அந்த பெண்ணாக இருந்து நிற்கின்ற நிலையாக அதையும் எடுத்துக்கொண்டீர்கள் என்பதாக சொன்னா 13. எத்தனைங்க? 13, 12. சரி, இந்த கால்குலேஷன் அப்படியே வச்சு. திருவாசகத்துல மொத்தம் எத்தனை பாடல்கள் சொன்னீங்க? 658. பெண்களை பற்றி மட்டும் மணிவாசக பெருமான் அருள் செய்த பாடல்களுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? ஒரு கால்குலேஷன், ஒரு திருவாசகம் என்று சொல்லக்கூடிய மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ்ல இருக்கீங்க. திருவாசகம் மேனேஜ்மெண்ட் ஸ்டடி MBA மாதிரி திருவாசகம் BA ஹோம்ஒர்க்கா சார்? ரொம்ப ஈஸி சார். அப்புறம் நான் சொல்ல வந்தேன் நிறைய ஹோம்ஒர்க் ஆயிடுவேன், அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதான். சரி, மொத்த பாடல்கள் வந்து 13 பதிகங்களுடைய மொத்த பாடல்கள் 213 பாடல்கள், 213. அப்ப திருவாசகத்தினுடைய மொத்த பாடல்கள் 658. அதில் பெண்களுக்கே மட்டுமே என்பதாக மணிவாசக பெருமான் அருள் செய்த பாடல்களுடைய எண்ணிக்கை 213. 213 டிவைடட் பை 658 இன்டூ 100. 213 டிவைடட் பை 658 இன்டூ 100 எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா 33%. அப்பவே மணிவாசக பெருமான் 33% பெண்களுக்கு ஒதுக்கினார் திருவாசகம். ஐயா அன்பு ஐயா அவங்க ஒரு 2 நிமிடம் பேசினதுக்கு அப்புறம் நம்ம முதல் பாடலாகிய திருவம்பாவை பாடலை நம்ம வைத்துக் கொள்வோம்.
அன்பர்கள் எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்று தினம் 53rd வருடம் திருவம்பாவை திருப்பண்டிகை விழா கொண்டாட இருக்கின்றோம். அதை முன்னிட்டு திரு மதன் அவர்கள் நம்மிடம் 1 மாத காலம் பிரசங்கம் செய்ய ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வணக்கம். இப்பொழுது நான் காலையில் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது திருவம்பாவை பிரசங்கமா அல்லது எஸ்கேப் வெலாசிட்டி, 33% ரிசர்வேஷன், பாலிடிக்ஸ், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எல்லாரும் பேசுகின்றனர். எந்த நான் தப்பு எடுத்துக் கொண்டிருக்கேனா என்று எனக்கு சந்தேகம் வந்தது. பிறகுதான் எனக்கு புரிந்தது மணிவாசகர் எவ்வளவு அருமையாக பெண்களுக்காக ஒரு 33% அந்த காலத்திலேயே பாடியிருக்கிறார் என்றால் அது ஒரு விசேஷமான ஒரு சமாச்சாரம். எதுவும் தமிழை எதுவுமே அறியாத ஒரு ஆங்கில பெண்மணி ஒரு பாட்டில் இருக்கின்ற வைப்ரேஷனை கேட்டு கண்டிப்பிட்டார் என்றால் முழு திருவாசகத்தையும் நாம் பாடி அது உள்ளே இருக்கின்ற வைப்ரேஷனை நாம் கேட்டேயானால் நமக்கு எவ்வளவு கண்டிப்பு வரும் என்பதை நான் சிந்தித்து பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்களை உணர வேண்டும். பிறகு ஐயா அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவனிடத்தில் போய் நாம் எதுவும் கேட்கக்கூடாது, கேட்டால் கொடுத்து விடுவான், கொடுத்த பிறகே நாம் வாங்கி கேட்டு வாங்கினது தப்பா அல்லது ரைட்டா என்பதை பிறகு நாம் உணர்ந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றே ஒன்று தப்பாடாத ஒன்று கேட்பதனால் அவனே கேளுங்கள், உன்னே எனக்கு கொடுத்து விடு, அதுதான் சிறந்தது, மற்ற எதுவும் கேட்க வேண்டாம், இதுதான் உருவாக்கக்கூடிய சாராசம் என்று ஒரு அற்புதமான தொடக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். திருக்க கச்சேரி பாடும்போது கலை கட்டுவது முதல் பாட்டிலே கலை கட்டணும், அந்த மாதிரி ஐயா அவர்கள் பேச்சில் இருந்து கலை கட்டிவிட்டது. நான் நன்றிக்கு பேச விரும்புகிறேன், ஏனென்றால் ஸ்ரீ மதன் முரளி அவர்கள் நமக்கு புயல் அல்ல, நம்ம வீட்டுக்குள்ளே எப்பொழுதும் நம்முடன் இருந்து பல சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள், எல்லோருக்கும் தெரியும். அதனால் அவரை நாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் கட்டாயம் இல்லை. அவரை தொடர்ந்து ஒரு மாத காலம் நம்முடன் இருந்து பல அரிய கருத்துக்களை நம்ம எடுத்து சொல்லி நம்ம சிந்தனையை தூண்டிவிட்டு நம்முடைய மனதை சிவன் குருமான் லைஃபோட அவர் கவனம் செய்வார் சொல்லி மற்றும் ஒருமுறை அவர்கள் நீங்கள் ஆலை நிர்வாகம் சார்பாக வணக்கத்துக்கு வருகே வருகிறவர் என்று வரவேற்று அவருக்கு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நாம் திருவம்பாவினுடைய முதல் பாடலை எல்லோரும் சேர்ந்து பாடி
தொடங்கும்.
பேர் கொடுத்திருக்கிறார்,
மொத்த 38 நாடகங்கள், 1617 பண்பு படைப்புகள்ல கொடுத்த அந்த பெயர்கள்ல 775, அதுல பெண்களினுடைய கேரக்டர்ஸ் எத்தனைன்னு கேட்டா 157 கேரக்டர்ஸ், 157 பண்பு படைப்புகள் பெண்களுக்கு என்பதாக அமைச்சாரா. அதை அந்த நாடகங்களை ஆய்வு செய்து அதை விளக்க வந்த ஆல்ஃபிரட் ஆர்பேஜ் என்று சொல்லக்கூடிய, ஷேக்ஸ்பியர் நாடகங்களை ஆய்வு செய்த ஆல்ஃபிரட் ஆர்பேஜ் என்று சொல்லக்கூடியவர் எழுதும் போது சொல்லுகின்றாரா, ஷேக்ஸ்பியருக்கு மற்ற பண்பு படைப்புகளை படைக்கும் பொழுதெல்லாம் அத்துணை கஷ்டம் வந்தது இல்லை, ஆனால் பெண்களுடைய படைப்புகளை மட்டும் படைக்கின்ற பொழுது மிகுந்து மிகுந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படைத்த படைப்புகள் இந்த பெண்களை பற்றிய படைப்புகள். ஏனென்றால் பெண்களை பற்றிய மனதினுடைய தன்மையை அறிந்து கொள்ள முடியாத நிலையிலே விட்டதன் காரணமாகத்தான் 157 மட்டுமே அவரால் படைக்க முடிந்தது என்பதாக ஷேக்ஸ்பியர் நாடகத்திலே அந்த ஆல்ஃபிரட் ஆர்பேஜ் என்று சொல்லக்கூடியவர் அமைத்தார்னு சொன்னா, மணிவாசக பெருமான் திருவாசகத்தில் மட்டும் இல்ல, திருக்கோவையார் என்று சொல்லக்கூடிய திருக்கோவையார் 400 என்று சொல்லக்கூடிய 400 பாடல்கள், 400 பாடல்களிலேயும் மகளிர் என்று சொல்லக்கூடிய மகளிரை முன்னாக வைத்து, பெண்ணை முன்னாக வைத்து அருள் செய்து 100% கொடுத்த இடம் திருக்கோவையார். இங்க 33 கொடுத்து அங்க 100% கொடுத்தார். ஆக திருவாசகம் மொத்தம் பாத்தீங்கன்னு சொன்னா, மொத்த திருவாசக திருக்கோவையார் பாடல்கள் 400 பாடல்கள், திருவாசகத்தில் ஏற்கனவே நம்ம கால்குலேட் பண்ணது 213, 400 பிளஸ் 213 613, 613 டிவைடட் பை 1058 பிளஸ் 400 1058 போட்டா எவ்வளவு கணக்கு வரும்னா 58% திருவாசகம் திருக்கோவையார் சேர்த்து மகளிரை முன்னாக வைத்து மகளிருக்கென்றே வைத்த சதவிகிதம் எவ்வளவுனா 58% பெண்களை வச்சாரு. இங்க ஆனா எத்தனை சதவீதம் இருக்கீங்கன்னு பாருங்க. மணிவாசக பெருமான் யாரா முன்னாடி படைக்கு போகும்போது முன்னாடி வர்றதுன்னு பார்த்தா, யார முன்னாடி நிறுத்துறதுன்னு பார்த்தாரு. இந்த சைவம் வளர வேண்டும் என்பதாக சொன்னால் பெண்களை முதலாக கொண்டுதான் இந்த சைவம் வளரும் என்பதாக அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்லும் நெறி திருவாசகர். வேற எதுவும் கிடையாது. எந்த இந்த சைவம் என்று சொல்லக்கூடிய சைவம் தழைத்து ஒரு ஒரு ஆண் ஒரு சைவத்தை பரப்புவது என்பதாக எடுத்துக்கொண்டால், 100,000 ஆண் பரப்புகின்ற அந்த சைவத்தை ஒரு பெண்ணானவள் செய்ய முடியும் என்பதை காட்டுவது திருவாசகம். பெண் என்பதாக சொல்லக்கூடிய பெண்ணை முன்னிட்டு அமைந்த நெறி சைவ நெறி, இந்த பெண்களை முன்னிட்டு அமைந்த நெறி சைவ நெறி, இந்த சைவமானது தழைத்து வளர்ந்து ஓங்க வேண்டும் என்பதாக சொன்னால் அது பெண்களினுடைய வளர்ச்சி தான் சைவத்தினுடைய வளர்ச்சி என்பதாக காட்டும் முதலாய நெறி சைவத்தினுடைய முதலாய நெறி, திருவாசகத்தின் முதல் நெறி மகளிர் என்று சொல்லக்கூடிய மகளிரை முன்னாக வைத்தது மணிவாசக பெருமானுடைய முதல் நெறி 58%. இரண்டாவது நெறி திருவாசகத்திலே அவர் உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணை எழுப்பி அந்த பக்கம் அந்த பெண்ணானவள் இணைந்து இன்னொரு பெண்ணை எழுப்பி இன்னொரு பெண் அவளை எழுப்பி போகின்ற இந்த பாங்கினை மிக அற்புதமாக ஒன்று ஒன்றை எழுப்புதல் என்பதாக அமைப்பு. ஒரு உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பெண் இன்னொரு பெண்ணை எழுப்புவது, இன்னொரு பெண் அந்த பெண்ணை எழுப்புவது என்பதாக சொன்னால், உறங்கிக் கொண்டிருப்பது பெண்ணா மணிவாசக பெருமான் காட்டுவது, உறங்கிக் கொண்டிருப்பது பெண்ணா இல்லை, உறங்கிக் கொண்டிருக்கின்ற சமுதாயத்தை காட்டுகின்றார் மணிவாசக பெருமான். இந்த சமுதாயம் என்று சொல்லக்கூடிய சமுதாயம் என்பது உறங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படி உறங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்தை தட்டி எழுப்ப வேண்டும் என்கின்ற நிலையிலே, சமுதாயம் ஒன்றும் இல்ல, சமுதாயம் என்பது கூட்டமாக இருப்பது, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை எழுப்பி இன்னொரு பெண் இன்னொரு பெண்ணை எழுப்புவது, எல்லா பெண்களும் இணைகின்ற பொழுது அது சமுதாயம் ஆகின்றது. ஆக சமுதாயம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயம் தட்டி எழுப்பி இது விழ வேண்டும் என்பதாக சொன்னது திருவம்பாவை நெறி. அதனாலதான் திருவம்பாவையை ஒரு இடத்திலே மட்டும் வைத்து அமைக்காமல் திருவம்பாவையை ஊர்வலமாக வீதி வீதியாக வந்து திருவம்பாவையை செய்வதனுடைய நெறி இந்த சமுதாயத்தை தட்டி எழுப்பும் நெறியாக அமையும். அதுதான் திருவம்பாவை திருவம்பாவையினுடைய இரண்டாவது நெறி.
அல்லது திருவாசகத்தின் இரண்டாவது நெறி. மூன்றாவது நெறி, இது காட்டுகின்ற மூன்றாவது நெறி என்ன என்பதாக சொன்னால், ஒரு பெண் எழுப்பி இன்னொரு பெண்ணை எழுப்புகின்றால், இன்னொரு பெண் இன்னொரு பெண்ணை எழுப்புகின்றால், இன்னொரு பெண் இன்னொரு பெண்ணை எழுப்புகின்றால் என்பதாக அமைக்கின்ற பொழுது, ஒரே ஒரு பெண் போய் வழிபட்டாளா அல்லது கூட்டமாக சேர்ந்து போய் வழிபட்டாளா என்பதுதான் இங்கே அமைக்கின்றது. ஒருவர் போய் திருக்கோயில வழிபட்டு வந்து விடலாம், ஆனால் ஒருவர் போய் வழிபட்டு வருகின்ற நெறி அல்ல சைவ நெறி. ஒருவர் இன்னொருவரை எழுப்பி இன்னொருவர் இன்னொருவரை எழுப்பி போகின்ற அந்த நெறியானது, இந்த வழிபாடு ஒருவர் சென்று வருகின்ற வழிபாடு அல்ல, இந்த வழிபாடு கூட்டு வழிபாடு என்கின்ற மூன்றாவது நெறியை உணர்த்துவது திருவம்பாவை. கூட்டு வழிபாடு, ஒருவர் போய் வழிபட்டு வந்த நிலையில கொஞ்சமா தான் அவருக்குரிய வினை தேயும், கொஞ்சமா தான் போகும். ஆகவே ஒரு கூட்டமாக இருந்து ஒரே நமசிவாய மந்திரத்தை எல்லோரும் சொல்லுகின்ற பொழுது, ஒருவர் சொல்லுவது நூறு பேர் சொன்னதற்கான அந்த பலனானது அங்கே வந்து கிட்டுகின்றது. ஆகவே சைவம் காட்டுகின்ற மிக மிக முக்கியமான நெறி கூட்டு வழிபாட்டு நெறி என்று சொல்லக்கூடிய கூட்டு வழிபாடு மிக மிக முக்கியம். ஆக இதுதான் இந்த நெறியை மிக அற்புதமாக மணிவாசக பெருமான், ஒருவர் மட்டும் போய் போய் வழிபட்டு வருவதல்ல, கூட்டாக சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து வழிபடுகின்ற அந்த நிலையை கூட்டு வழிபாட்டு நெறி என்பதாக மூன்றாவது நெறி இங்கே இந்த திருவாசகத்திலே திருவம்பாவையிலே அமையும். நான்காவது நெறி, தலையாய நெறியாக உட்கிடக்கையாக விளங்குகின்ற நெறி, உறங்கிக் கொண்டிருக்கின்ற பெண் என்று சொல்லக்கூடியது. உறங்கிக் கொண்டிருக்கின்ற பெண் என்பது அறியாமையில் மூழ்கி இருக்கும் ஆன்மா. அறியாமையாகிய இருளிலே மூழ்கி இருக்கும் இந்த ஆன்மாவை இருளிலே இருப்பவரை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். அப்படி வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்ற ஒரு ப்ராசஸ், ஒரு முறை என்ன என்பதாக காணுகின்ற பொழுது, இந்த இருளிலே இருக்கக்கூடியது இருளும் ஒளியும் ஆகிய நிலையிலே அதை பக்குவப்படுத்தி, ஒளியே எப்பொழுதும் இருக்கின்ற நிலைக்கு இதை மேல் கொண்டு வர வேண்டும். ஆனால் எந்த ஒளி இதை செய்யும், எந்த ஒளிக்கு இந்த ஆற்றல் உண்டு, எந்த ஒளி ஒளியை மட்டுமே கொடுப்பது, எந்த ஒளி பிறவா நிலையை கொடுப்பது என்பதாக பார்த்தால், இந்த ஒளி ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதி என்ற ஒன்றுதான். பிறவு இறப்பு என்று சொல்ல முடியாத நிலையிலே ஒளியான வாழ்வினை கொடுக்க வல்லது இந்த ஒளியே என்பதை, இதை தவிர வேறு எந்த ஒளிக்கும், இதை தவிர சிவத்தை தவிர வேறு எந்த தெய்வத்திற்கும் இல்லாத ஒரு தனித்தன்மை, சிவத்திற்கு மட்டுமே உரிய நிலை, பிறவா இரவா நிலையை கொடுக்கின்ற அந்த வல்லமையை உடையது என்பதை காட்டும் நெறியாக, அறியாமை இருளை நீக்கி அஞ்ஞான இருளை நீக்கி ஒளி நிலைக்கு இந்த ஆன்மாவை அழைத்து செல்லும் ஒரு பயணம்தான் திருவம்பாவை என்று சொல்லக்கூடிய திருவம்பாவை பயணம், திருவம்பாவை நெறி என்பதாக நான்காவது நெறியை நாம் மனதிலே பதிய வைக்க வேண்டும். அப்படி அந்த நெறியினை தொடங்கும் முகமாக எப்படி எது நம்மை அழைத்து செல்லுகின்றது என்பதாக சொன்னால், அது ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதி. ஆக கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு கலங்கரை விளக்கம் என்று சொல்லக்கூடிய கலங்கரை விளக்க சோதி இருந்தா மட்டும்தான் கரை வந்து அடைய முடியும். அப்படி பிறவி பெருங்கடலிலே துன்பக்கடலிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஆன்மாக்கள், அஞ்ஞான இருளிலே இருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்களுக்கு கரை தேர வேண்டும் என்பதாக சொன்னால், முதலிலே எதை காட்ட வேண்டும், சோதியை காட்ட வேண்டும். ஆகவே சோதியை காட்டி தொடங்குகின்றார் திருவம்பாவையை என்பதாக சொல்லி, இந்த அளவிலே நாம் முதல் திருப்பாடலை அதே எனக்கு கொஞ்சம் 6:30 என்கின்ற இது 6:30 மணிக்கு தொடங்கி 7:30 மணிக்கு சரியாக முடித்தால்தான் அலுவலகம் போவதற்கு கொஞ்சம் சரியா இருக்கும் என்பதற்காக இன்றைக்கு கொஞ்சம் முதல் நாள்ன்றதுனால ஒரு 5-10 நிமிடம் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிடுச்சு. ஆக 6:30 மணிக்கு சரியாக நீங்களும் வந்துருங்க, ஆஜராயிடுங்க, நானும் ஆஜராயிடுறேன். அந்த திருவாசகத்தினுடைய இன்பத்தை அனுபவிப்போம் என்பதாக சொல்லி, நான்கு நெறிகளை திருவம்பாவை என்று சொல்லக்கூடிய நெறி காட்டுகின்றது. முதலாவது நெறி மகளிர் என்று சொல்லக்கூடிய மகளிரினுடைய நெறி, இரண்டாவது நெறி உறங்கிக் கொண்டிருக்கின்ற சமுதாயத்தை தட்டி எழுப்பும் நெறி, மூன்றாவது நெறி கூட்டு வழிபாட்டு நெறி, நான்காவது நெறி அஞ்ஞான இருளை நீக்கி மெஞ்ஞானம், அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே என்பதாக சொல்லி, அஞ்ஞானத்தை நீக்கி மெஞ்ஞானத்தை
ஒளி வாழ்வினை கொடுக்க வல்லது திருவம்பாவை என்பதாக சொல்லி நான்கு நெறிகளை அடிப்படையாக வைத்து நாம் இந்த திருவாசகத்தை அணுக வேண்டும் என்பதாக சொல்லி திருவம்பாவையினுடைய முதல் திருப்பாடலை மீண்டும் எல்லோரும் சேர்ந்து ஓதி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம்.